أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய அவர்களே، அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் எல்லா மூமின்களுக்காகவும் நன்மைகளை வேண்டியவனாக அல்லாஹுவின் மன்னிப்பையும் அருளையும் கேட்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக, பொருந்தி கொள்வானாக, நம் பாவங்களை மன்னித்து அருள்வானாக. இன்று இதுவரை ஓதப்பட்ட அத்தியாயங்களில் முன்பு உங்களுக்கு சூரத்துல் அஹ்காஃப் 46வது அத்தியாயத்தின் ஒரு சுருக்கமான விளக்கத்தை ஒரு அரை மணி நேரம் பார்த்தோம். மூன்று சூராக்களை இமாம் அவர்கள் நமக்கு ஓதினார்கள். ஒன்று சூரா முஹம்மது 47வது அத்தியாயம், அடுத்து 48வது அத்தியாயம் சூரத்துல் ஃபதஹ், பிறகு 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத், 50வது அத்தியாயம் சூரா காஃப். எல்லா அத்தியாயமுமே குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது உட்கார்ந்து நம்ம பேசினாதான், கேட்டாதான் ஓரளவுக்கு அதில் உள்ள விஷயங்களை நாம் கிரகித்துக் கொள்ள முடியும். இருந்தாலும் ஒவ்வொரு அத்தியாயத்திலிருந்தும் சில முக்கியமான, எல்லாமே முக்கியம்தான் குர்ஆன்ல, அதுக்கு இப்படி விளங்கிறாதீங்க யாரும், ஒரு விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரி, இப்ப சூரா முஹம்மது என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய இந்த திருவேதத்திலே ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அத்தியாயங்களை ஆரம்பிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். உதாரணத்திற்கு முன்பு கூறியதை போன்று அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா என்று இருக்கும். அல்லது அல்லாஹுவை புகழ்ந்து அந்த அத்தியாயங்கள் ஆரம்பிக்கும். இந்த அத்தியாயத்திலே எடுப்பிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது அந்த, அதாவது கோபத்தை வெளிப்படுத்தியவனாக, இறை நிராகரிப்பாளர்கள் மீது தனது வெறுப்பை வெளிப்படுத்தியவனாக, அல்லதீன கஃபரூ சத்து அன் சபீலில்லா அவல்ல அமாலஹும், அவ்வளவுதான் முடிச்சு. எடுத்த எடுப்பிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே அந்த இறை மறுப்பாளர்களுக்கு பதில் சொல்கிறான், யார் நிராகரித்தார்களோ, என் பாதையிலிருந்து மக்களை தடுத்தார்களோ, அவர்களது செயல்களை எல்லாம் நாம் வழிகேட்டில் தான் விடுவோம். ரெண்டு தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறான், ஒன்று இறை நிராகரிப்பு, இன்னொன்று நல்லவர்களை நல்ல வழியிலிருந்து தடுப்பது, மக்களை நல்ல வழியிலிருந்து தடுப்பது, தானும் நன்மை செய்வது கிடையாது, பிறரையும் நன்மை செய்ய விடுவது கிடையாது. இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் இந்த பண்புக்கு பஞ்சமே கிடையாது. இவர் வந்து அடி வைக்க மாட்டாரு, தாடி வைக்கிறவனையும் விடமாட்டார், இவரும் தொழமாட்டார், தொழுபவரையும் விடமாட்டார். இந்த சின்ன வயசுல உங்களுக்கு வேணுமா? என்னமோ இவர் 60-70 வயசு வரைக்கும் இருப்பார்னு சொல்லி மலக்குள் மோத்து அல்லாஹ் இடத்திலிருந்து சிட்டை வாங்கி கொண்டாந்து இவர் கையில கொடுத்துட்டு போயிட்ட மாதிரி பேசுவார். ஹராம் ஹலால் வியாபாரம், ஹலால் ஹராமின் படி ஒரு வாலிபர் நடந்தார் என்று சொன்னா, தம்பி இந்த வயசுல எல்லாம் நீங்க என்ன இந்த அளவுக்கு போயிட்டீங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம், இதெல்லாம் வாலிப வயசு, இந்த வயசுல உங்களுக்கு கசப்பு புளிப்பு செவப்பு இனிப்பு எல்லாம் உங்களுக்கு பாத்துறீங்க. எவ்வளவு துணிவோடு மக்களை அல்லாஹுவிற்கு மாறு செய்வதற்கு தூண்டுகிறார்கள் பாருங்கள். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், என் பாதையிலிருந்து யார் தடுப்பார்களோ அவர்களுடைய செயல்கள் அனைத்தையும் நாம் வழிகேட்டிலே வைத்து விடுவோம். சரியா? அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான் பாருங்கள், யார் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்து முஹம்மதின் மீது இறக்கப்பட்ட வேதத்தை நம்பிக்கை கொள்கிறார்களோ, அல்லாஹ் அக்பர், அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருப்பெயரை மிக குறைவாகவே குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். முஹம்மத் என்ற அந்த வார்த்தையை ரொம்ப குறைவா அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதை வச்சுக்கிட்டு சில பேர் முஸ்லீம்களை ஏமாத்துறாங்க. பார்த்தீங்களா, எங்க ஈசா நபி பேரு குர்ஆன்ல எவ்வளவு தடவை திரும்ப திரும்ப வந்திருக்குது, முஹம்மதுங்கிற பேரு 4-5 தடவை தானே வந்திருக்குது, அதனால யார் உயர்ந்தவங்க அப்படின்னு பேசுறாங்க. அல்லாஹ்வின் அடியார்களே, முஹம்மத் என்ற அந்த திருப்பெயர் சில இடங்களிலே மட்டும் உச்சரிக்கப்பட்டிருந்தாலும் ரசூல் நபி என்று அல்லாஹ் அந்த நபியை அழைத்தே பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹுடைய அந்த நேரடி பெயரை எங்கே சொல்ல வேண்டுமோ அங்கே மட்டுமே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இங்கே கவனித்து பாருங்கள், வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாதி வஆமனு பிமா நுஸ்ல அலா முஹம்மதின், முஹம்மதின் மீது இறக்கப்பட்டதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அவர்கள் செய்ததை அவர்களின் அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன், இறக்கப்பட்டது என்றால் எது வேதமாக ஓதப்படுகிறதோ அதுவும் இறக்கப்பட்டது, அதற்கு விளக்கமாக நபி அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதுவும் அவர்கள் மீது இறக்கப்பட்ட ஒன்று. வஹுவல் ஹக்கு மின் ரப்பிஹிம், அதுதான் உண்மை என்று அல்லாஹ் சொல்கிறான். தன் இறைவன் தங்கள் இறைவன் புறத்திலிருந்து அது உண்மை, அல்லது இந்த தூதர் தங்கள் இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட உண்மையான தூதர் என்றும் அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள். தூதரையும் நம்பிக்கை கொள்கிறார்கள், தூதர் மீது இறக்கப்பட்டதையும் நம்பிக்கை கொள்கிறார்கள். இப்ப ஒரு புதிய கூட்டம், அவர்கள் என்ன சொல்கிறார்கள், குர்ஆன் அப்படியே கணக்குல தாங்க அமைஞ்சிருக்குது, கணக்கை வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம், குர்ஆன் உண்மையா பொய்யாங்கிறத நம்ம இந்த கணக்கை கொண்டு நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா சில வசனங்கள் குர்ஆன்ல கணக்கின் அடிப்படையில் அமைய மாட்டேங்குது, அப்ப அந்த வசனங்கள்லாம் நம்ம எடுத்துடணும், மற்ற வசனங்கள் எல்லாம் கணக்குல கரெக்டா அமையுது. அப்ப என்னப்பா வசனம் உனக்கு கணக்குல சரியா அமைய மாட்டேங்குதுன்னா, எங்கெல்லாம் ரசூல்லாவை பத்தி வந்திருக்குதோ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கெல்லாம் நபியை பத்தி வருகிறதோ அந்த வசனங்கள் மட்டும் கணக்குல செட் ஆக மாட்டேங்குது, பாக்கி வசனம்லாம் கணக்குல செட் ஆயிடுதான். இது எதை காட்டுகிறது, அவர்களுக்கு இந்த நபியின் மீது உள்ள பொறாமையை காட்டுகிறது, அந்த நபியின் மீது உள்ள நிராகரிப்பை காட்டுகிறதே தவிர குர்ஆனின் மீது உள்ள ஈமானையோ குர்ஆனின் மீது உள்ள பற்றையோ காட்டுவது கிடையாது. புரியுதுங்களா? அல்லாஹு தஆலா பாருங்கள், நீங்கள் ஈமான் கொண்டாலே, நீங்கள் அமல்கள் செய்தாலே உங்களது கடந்த கால பாவங்களை எல்லாம் நாம் உங்களுக்கு மன்னித்து விடுகிறோம். வஸ்லஹபாலஹும், உங்களது உள்ளங்களை நாம் சீர்திருத்தம் செய்கிறோம். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, கவனமாக கேளுங்க, ஈமான் உள்ளத்தின் சீர்திருத்தத்திற்கு மிக முக்கியமான ஒன்று, ஈமான் உள்ளத்தின் அமைதிக்கு முக்கியமான ஒன்று, ஈமான் உள்ளத்தின் நிலைத்தன்மைக்கு முக்கியமான ஒன்று, ஈமான் உள்ளத்தின் பாதுகாப்புக்கு முக்கியமான ஒன்று, ஈமான் மன உளைச்சல்களிலிருந்து, மன சஞ்சலங்களிலிருந்து, மன கவலைகளிலிருந்து, மன நெருக்கடிகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஈமான் தான் மருந்து. ஈமான் இல்லை என்றால் நிச்சயமாக இவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவே முடியாது. இது இல்லாதவர்கள் காஃபிர்கள், அவர்கள் தான் தற்கொலை செய்வார்கள், அவர்கள் தான் வாழ்க்கையின் விரக்தியிலே பைத்தியமாக மாறுவார்கள். மூமினை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு நிலையே அவனுக்கு இல்லை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நமக்கு அந்த ஈமானை கொடுத்திருக்கிறானே, அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். சரி, இப்ப அடுத்து காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறான். இந்த காஃபிர்களுக்கு மூமின்கள் மீது வெறுப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வெறுப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அல்லாஹ் இறக்கியதின் மீது வெறுப்பு இருக்கிறது. இந்த வெறுப்பு அவர்களது உள்ளத்திலே இருக்கின்ற வரை அவர்களால் நேர்வழி பெறவே முடியாது. அவர்கள் அந்த வெறுப்பை உள்ளத்திலிருந்து எடுத்துவிட்டு சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் வந்தால்தான் அவர்கள் ஹிதாயத்தை பெறுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு சொல்லும் பொழுது, மூமின்களே நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய அந்த பணியிலே நீங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், வயுசபித்து அகுதாமக்கும், முமின்களே நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டு நீங்க வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டால் மட்டும் போதாது, அடுத்து உங்களுடைய பணிகள் என்ன, அல்லாஹ்வின் உதவியாளர்களாக நீங்கள் மாற வேண்டும். அப்படி மாறினால் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் பலப்படுத்துவான், உறுதிப்படுத்துவான், உங்களை அல்லாஹ் ஸ்ட்ராங்காக ஆக்குவான். எதை கொண்டு அல்லாஹ் ஸ்ட்ராங் ஆக்குவான், பலப்படுத்துவான்? கல்வியை கொண்டோ, தொழிலை கொண்டோ, வியாபாரத்தை கொண்டோ, இவற்றை கொண்டு மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா உங்கள் உள்ளங்களிலே துணிவை ஏற்படுத்துவான், உங்கள் உள்ளங்களிலே தைரியத்தை ஏற்படுத்துவான், மன பலத்தை அல்லாஹ் கொடுப்பான். காஃபிர்களின் கூட்டங்களை பார்த்து பயப்பட மாட்டீர்கள், காஃபிர்களுக்கு உங்களை பற்றிய பயத்தை போடுவான். அதெல்லாம் வேணும், படம் பெருசா இருக்கு, கூட்டம் பெருசா இருக்கு, ஆனா சின்ன எதிரி கூட்டத்தை பார்த்து பயந்துகிட்டு இருந்தா அந்த கூட்டம் ஜெயிக்குமா? ஜெயிக்குமா சொல்லுங்க? ஜெயிக்காது. எவ்வளவுதான் ஆயுதங்களை வைத்திருந்தாலும் அந்த சிறு கூட்டத்தை பார்த்து அந்த பெரும் கூட்டத்திற்கு பயம் வந்துவிட்டால், உள்ளத்தில் அச்சம் வந்துவிட்டால் அவர்கள் தோற்று விடுவார்கள். அவர்கள் எவ்வளவுதான் பெரிய புதிய புதிய ஆயுதங்களை வைத்திருந்தாலும், போர் தந்திரங்களை எல்லாம் அவர்கள் கற்று வைத்திருந்தாலும் சரியே, அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு இந்த தௌஃபீகை தான் கொடுத்தான், இந்த அருளை தான் கொடுத்தான். அவர்கள் எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தார்கள், ஆனால் துணிவிலே, தைரியத்திலே, மன பலத்திலே அவர்கள் நிறைவாக இருந்தார்கள். எதிரிகள் எண்ணிக்கையிலே அதிகமாக இருந்தார்கள், ஆனால் அந்த எதிரிகளின் உள்ளங்களிலே, எதிரிகளிடத்திலே ஆயுதங்கள் நிறைவாக இருந்தது, ஆனால் அவர்களின் உள்ளங்களிலே நபியை பற்றி, நபியின் தோழர்களை பற்றி சதா பயத்தை அல்லாஹ் போட்டு வைத்திருந்தான். குர்ஆனிலே இடங்களுக்கு இடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொண்டே வருகிறான், நபியே இணை வைப்பவர்களின் உள்ளத்திலே உங்களை பற்றிய திகிலை நாம் ஏற்படுத்திக் கொண்டே இருப்போம். அல்லாவிற்கு உதவியாளர்களாக நீங்கள் மாறினால், அல்லாவுடைய மார்க்கத்திற்கு உதவ வேண்டும் என்ற, தீனை பலப்படுத்த வேண்டும் என்ற அந்த தன்மைக்கு நீங்கள் வந்தால், நம்ம முன்னோர்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க, அதனால ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இன்று நமது பர்சனல் லைஃப் டெவலப் பண்ணணும். எல்லாருடைய மோட்டிவேஷன் என்ன? எப்படி செல்ஃப் டெவலப்மெண்ட், நீ எப்படி பெரிய வீடு கட்டுறது, பங்களா கட்டுறது, கார் வாங்குறது, பெரிய படிப்பா, இந்த துன்யாவை தான் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோமே தவிர தீனை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஏதோ முன்னோர்கள் அல்லாஹு தஆலா உள்ளத்துல போட்டு கொஞ்சம் மஸ்ஜிதை நமக்கு விட்டுட்டு போனாங்க, மிச்சம் இருக்குது. அப்புறம் ஏதோ அங்கங்க சில நல்லவங்க சில மஸ்ஜிதை கட்டியிருக்கிறாங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நமது நிலைமை யோசித்து பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இன்று எத்தனையோ கல்லூரிகள் இருக்கின்றன, நமது முன்னோர்கள் விட்டுட்டு போன வக்ஃபு தானே. அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை நமக்கு தெளிவாக சொல்கிறார், நீங்கள் தீனுக்கு உயிரை, உடலை, பொருளை, அறிவை, காலத்தை, நேரத்தை என்று அர்ப்பணித்து முன்வராத வரை நீங்கள் செல்வந்தர்களாக இருந்து என்ன பயன், பெரிய ஆடம்பர வாழ்க்கை இருந்து என்ன பயன், உங்க வீட்டு வாசல்ல, உங்க வீட்டு வாசலுடைய நிழல்ல குடியிருக்கிற காஃபிருக்கு நீங்க பயந்துகிட்டு இருப்பீங்க, நீங்க பங்களால இருப்பீங்க, அவன் தெருவில் இருப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஆக்கி விடுவான், அல்லாஹ் பாதுகாப்பானா. அடுத்து சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெம்பு கொடுக்கிறான் பாருங்க. அவர்கள் உங்களை வெளியாக்கிட்டதுனால நீ என்ன தோத்து போயிட்டீங்களா? உங்களுக்கு இனிமே வெற்றியே கிடையாதா? உங்களுக்கு இனிமே பாதுகாப்பாளரோ, உங்களை வீட்டுக் கொண்டு வருபவரோ யாரும் இல்லையா? அப்படிலாம் கிடையாது நபியே. உங்களை உங்களது ஊரிலிருந்து வெளியாக்கிய சமுதாயத்தை விட எத்தனையோ பலமான சமுதாயங்களை எல்லாம் நாம் அழித்து நாசமாக்கி இருக்கிறோம். பல நாசிரலகம், அவர்களுக்கு யார் உதவியாளர்கள் இருந்தார்? உங்களை நாம் பாதுகாப்போம் நபியே. எப்படி ஆறுதல் சொல்கிறான் பாருங்க, ஸ்ட்ராங். ஒரு பெரிய, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல் குவ்வத்தில் மதீன், மிகப்பெரிய பலவான், அந்த பலவான் தனது நபிக்கு ஆறுதல் சொல்கிற அந்த விஷயத்தை பாருங்க. நபிய, ஊர்ல இருந்து உங்களை வெளியாகிட்டா என்ன செஞ்சிட போறாங்க அவங்க, என்ன செய்துவிட முடியும் அவர்களால்? இதை விட பெரிய பெரிய ஊர்களை எல்லாம் நாம் நாசமாக்கி இருக்கிறோம் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த துன்யாவை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. மூமின்களே, நீங்கள் எல்லாம் நிரந்தரமாக வந்து தங்க வேண்டிய இடம் சொர்க்கமாக இருக்கிறது என்று கூறி அந்த சொர்க்கத்தின் ஒரு அழகிய மாடலை அல்லாஹ் சொல்லிவிட்டு காஃபிர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்த நரகத்தின் ஒரு மாடலையும் அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள், சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வீட்டில் போய் படிச்சு பாருங்க, 15வது வசனம், 47வது அத்தியாயத்தில். இறையச்சமுடையவர்கள், தக்குவா உடையவர்கள், அந்த தக்குவாவின் அடிப்படையில் தானே அல்லாஹ் நம்மை இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்லாஹ்வின் பயம் நாளை மறுமையிலே நிற்க வேண்டும் என்ற அந்த பயத்தின் ஒரு சின்ன வெளிப்பாடுதான். அல்லாஹ் நினைவு கூர்ந்து நமது படுக்கைகளை விட்டு இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அதை நமக்கு அதிகப்படுத்தி தருவானாக என்று துஆ செய்வோம். அல்லாஹ் சொல்கிறான், இறையச்சம் உள்ளவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தின் மாடல் என்ன தெரியுமா? மசல், அதன் உதாரணம் என்ன தெரியுமா? அதனுடைய தன்மை என்ன தெரியுமா? பாருங்க, ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், கலங்கள் இல்லாத நீர் ஆறுகள் அங்கே அவர்களுக்கு இருக்கும். ஒரு போர் வச்சுக்கிட்டு நமக்கு வேலைக்காகும், அங்கே ஆறுகளை அல்லாஹ் கொடுக்கிறான். எப்படிங்க, உங்க தோட்டத்தில் ஒரு ஆறு கிடையாது, ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ், அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நீரோட சேர்ந்த வீடு இருக்கிறத சுத்தி ஒரு குளம், பக்கத்தில் ஒரு ஏரி, லேக் வீவான். அங்க என்ன லேக்கா இருக்குது? அந்த காலத்தில் இருந்திருக்கும். எப்படி அந்த காலத்தில் இருந்திருக்கும்? அங்க இப்ப இருக்காது, அந்த காலத்தில் வச்ச பேரா இருக்கும். கடற்கரை பக்கத்தில் சி வியூ. அல்லாஹ் அக்பர், இங்க ஆபத்துகள் நிறைந்தது. ஒரு நாட்டில் அப்படித்தான், கடல் எல்லாம் தூத்துட்டு உங்களுக்கு வீடு கட்டேன்னு சொல்லி வீடு கட்டி கொடுத்தான், புதுக்குன்னு உள்ளாத போயிடுச்சு, அவ்வளவுதான். அல்லாஹ் அக்பர் கபீரா. சுனாமி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிடும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை சுற்றி ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கம் அல்லவா உங்களுக்கு உண்டு. அந்த ஆறு கரைபடியாத, கலங்கள் இல்லாத நீர் ஆறுகள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், சரி, இந்த ஒன்று ஆறு துன்யாலையும் இருக்குது, ஆனா கலங்கள் இல்லாத ஆறு கிடைக்குமா? ரொம்ப கஷ்டம். கலங்கள் இல்லாத எங்கேயோ ஆழத்துல போனா கொஞ்சம் மேலோட்டமா போய் ரெண்டு தடவை குளிச்சோம்னா கரைச்சோம்னு சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போயிருச்சோம், அதுவும் கலங்களா போயிடும். குளிக்கிற இடத்துல இருந்து தண்ணி எடுத்து யாராவது குடிக்க முடியுமா? அங்க அப்படி கிடையாது, கலங்களே இல்லாத ஆறு கிடைக்கும், ஆறுகள் இருக்கும். அதுக்கு அடுத்து சொல்றான் பாருங்க, சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன், நீ என்ன தண்ணி ஆறு தானே துன்யால பாத்துருக்கிற, அடுத்து நான் ஒரு ஆறு வச்சிருக்கிறேன் பாருங்க. நம்ம வீட்டுல பால் வாங்கி காய்ச்சி வச்சாலும் சரி, காய்ச்சாம வச்சாலும் சரி, ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு மேல வெளியில வச்சோம்னா அந்த பால் என்ன ஆகும்? அவ்வளவுதான். எந்த பால் உடலுக்கு ஊட்டச்சத்தாக இருந்ததோ அதே பால் பேதிக்கு மாத்திரையா போயிடும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், ருசி மாறாத, சுவை மாறாத பால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் அக்பர். தண்ணி ஆறதான் பார்த்திருக்கோம் நம்ம, அந்த தண்ணி ஆறு கூட இப்ப எல்லாம் கூவ ஆறா போயிடுச்சு. அல்லாஹு தஆலா அங்கே நிறம் மாறாத, அங்கே கலங்கள் இல்லாத நீர் ஆறுகள் மட்டுமல்ல, சுவை மாறாத பாலாறுகள் அங்கே உங்களுக்கு இருக்கும். அடுத்து அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள், யாரெல்லாம் இந்த துன்யாவிலே ஹராமிலிருந்து தனது நாவை பாதுகாத்தார்களோ, ஹராமை சுவைத்து பார்ப்பதிலிருந்து. எல்லாரும் குடிக்கிறார்களே கூட்டம் கூட்டமா போய், இங்கே அவர்கள் மூத்திரத்தை குடிக்கிறார்கள். இந்த துன்யாவுடைய சாராயம் அது என்ன? அது உண்மையிலே ஒரு சிறுநீர் போன்றுதான், அவ்வளவு நாட்டமானது, அசுத்தமானது. அது எப்படி மடா குடியன், நாட்டினுடைய ஒரிஜினல் குடிமக்கள் எங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? அங்க குடிக்கடையில தான் இருக்கிறாங்க. யார் அதிலிருந்து, வாலிபர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, இங்கே தன்னை பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே மின் ஹம்ரின் லஸ்ஸத்தில் லிஷாரிபின், ஒரு ஒரு ஆறையும் அல்லாஹ் சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு அந்த குவாலிட்டியை சொல்லி சொல்லி அந்த அல்லாஹ் சொல்றான். தண்ணி ஆற சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி சொன்னான், கலங்கள் இல்லாத ஆறு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். பாலை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சுவை மாறாத பாலாறு அப்படின்னு சொன்னான். மதுவை பத்தி சொல்லும் பொழுது பாருங்க, உலகத்துல மது அது ஒரு நாத்தம் அடிக்கும், அது ஒரு இப்ப ஜூஸ் ஒண்ணு இருக்குங்க, அழகான டீ இருக்கு, இது டேஸ்டா இருக்கும். ஆனா சாராயம் அதை குடிச்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அது நாத்தம் அடிக்கும், அது குடிக்கிறதுக்கு டேஸ்டா இருக்காது, ஆனா குடிச்சுட்டு போனோம் இப்படி. ஆனா அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், சொர்க்கத்துல மது இருக்குல்ல அது டேஸ்டா இருக்கும். குடிப்பவர்களுக்கு சுவையான சுவை அதாவது குடிப்பவர்களுக்கு ரொம்ப சுவையான மது ஆறுகள் அங்கே இருக்கும். ஒன்னாச்சா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்க, பல மாதிரி ஓடும். ஒன்னு எப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க, நீங்க வேணும்னா உங்க இஷ்டம் தான் அது. அல்லாஹ் சொல்லிட்டான், ஒரே ஆத்துல நாளையும் பக்கத்து பக்கத்துல ஓட வச்சுக்கலாம், எதுவும் எதுவும் கலக்காது. எப்படி உங்க இஷ்டம் தான், நீ எங்க கூப்பிட்டாலும் ஆறு பின்னாடியே வந்துருங்க, ஆளு வெட்ட தேவையில்லை, எதுவுமே கிடையாது. சைக்கிள் பண்ணா போதும், அந்த பக்கமா அப்படியே ஆறு ஓட ஆரம்பிச்சிடும். எல்லாம் தனித்தனியா இருக்கும், நீ இங்க இருந்து கொஞ்சம் அங்க இருந்து கொஞ்சம் போய் குடிக்கணும், அல்லது வந்து அந்த சின்ன பிள்ளைங்க எடுத்துக்கிட்டு ஓடி வந்துகிட்டே இருப்பாங்கல்ல, இதெல்லாம் எதுக்கு, எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல எனக்கு வேணும், இதை ஒரு கிளாஸ், இதை ஒரு கிளாஸ், அதை ஒரு கிளாஸ் சொல்லிட்டு இந்த சர்க்கஸ்ல இப்படி தூக்கி போட்டு விளாண்ட மாதிரி குடிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட பிரச்சனை கிடையாது, எல்லாத்தையும் ஒரு இடத்துல நீங்களே ஓட வச்சுக்கலாம். அது ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசித்திரமான உலகம் என்று சொல்கிறான். இதா ரைத ஸம்ம ரைத நஈமன் வ முல்கன் கபீரா. நபியே அந்த சொர்க்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி சொல்ற, நீ பார்க்கணுமே அந்த மலைய, அந்த ஹில் ஸ்டேஷன், நீ பார்க்கணுமே அந்த தோட்டத்தை, என்ன பார்க்கறது, அங்க போய் காசு கொடுக்கணும், என்னங்க ஒரு நாளைக்கு மேல போய் தங்க முடியுமா ஹில் ஸ்டேஷன்ல, பெரிய பெரியவங்க எல்லாம் போனா நிறைய தங்கலாம் போனா ஒரு நாளைக்கு மேல காசு இருக்கு. ஆனா சொர்க்கத்துல நோ சார்ஜ், என்னங்க இங்க கட்டுக்கட்டா காசு கொடு அவ்வளவுதான். நேத்து வரைக்கும் உளுந்து உளுந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு ரூம் வாடகை கட்டலன்னு ஓடி ஓடி வந்து கேட்டு மேனேஜர் கூப்பிட்டாரு, என்னமா அட்வான்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, காசு கட்டுங்க, முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல மரியாதை இருக்காது. கரெக்டா 24 hours செக் அவுட் டைம் சொல்லிட்டு வந்துருவான், என்ன கேவலம் பாரு. இந்த அற்ப சுகத்திலே நாம் எவ்வளவு இன்பம் காணுகிறோம். அல்லாஹ் சொல்றான், உனக்கு நிரந்தரமா பட்டா எழுதி தரதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சொர்க்கத்தை. எப்படி நிரந்தரமா பட்டா எழுதி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் காத்துக்கிட்டு இருக்காங்க சொல்கிறான் பாருங்கள். அன்ஹாரும் மின் கம்ரின் லத்தத்தில் லிஷாரிபீன், ஓடிச்சா அடுத்து ஒன்று இருக்கு பாருங்க, வன்ஹாரும் மின் அஸலிம் முஸஃபா, தேன். துன்யால எப்படி தேன் எடுக்கிறாங்க தேன்ல நம்ம பாக்குறோம், இந்த தேனே எப்படி இருக்குது நமக்கு, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சொர்க்கத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அந்த தேனு அப்படியே கிளியரா இருக்குங்கிறான், முசஃபா சாஃபி அப்படின்னு சொன்னா பியூரா இருக்கும் தேன். அப்படிப்பட்ட தேனாறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப நான்கு ஆறுகள் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் உங்களை சுற்றி, உங்கள் கட்டிடங்களை சுற்றி, உங்கள் மாளிகைகளை சுற்றி, உங்கள் தோட்டங்களை சுற்றி ஓட வைத்துக் கொண்டே இருப்பான். சரியா, நேத்து முந்தா நாள் ஒன்று சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்ன, இந்த பில்டிங்கை பத்தி சொல்லும் பொழுது, நீங்க துன்யால எவ்வளவுதான் அனுபவிச்சிருக்க போறீங்க, ஒரு பெரிய தோட்டத்தையே வாங்கினாலும் அதுல உருண்டுகிட்டேவா இருக்க முடியும், தோட்டம் தோட்டம் சொல்லி சொல்லணுமா இல்லையா. பில்டிங்ல பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டீங்க, பல 1000 square feet ரூம்ல இருந்து பாத்ரூம்ல இருந்து எல்லாம், ஏன் பில்டிங் ஏன் பில்டிங் சொல்லிட்டு ராத்திரில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உருண்டுகிட்டே இருக்க முடியும், அதுல ஒரு 1.5 square feet ஒரு 6 feet நீங்க அனுபவிக்க முடியும், என்ன அதுக்கு மேல அனுபவிக்க முடியுமா, ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் உங்க அத்தா ரூமு உங்க அம்மா ரூமு புள்ள ரூம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒதுக்கிற வேண்டியதான், உங்களுக்குள்ள பெட்டுல தான் நீங்க படுத்து சோங்காண முடியும். அதே போல பெரிய இடத்த வச்சிருந்தாலும் கால் வலிக்கும், சுத்தி சுத்திட்டு வந்துட்டே இருக்க முடியுமா, என்னடா உங்க லூசான்னு கேட்டுவாங்க, ஏன் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு, எவ்வளவு எவ்வளவு தூரம் சுத்தி பார்க்க முடியும், சாதாரண ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கறதே துன்யாவை விட 10 மடங்கு பெருசா இருக்குமா? அப்படி கடைசி கேட்டகரியில உள்ளவங்க, கடைசி கேட்டகரி. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. அவருக்கே துன்யா மாதிரி 10 மடங்குனா அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான் அந்த வானத்தில்? அல்லாஹ் சரி. இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரும். இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு ஆஜியா இருக்கு, இங்க ஒரு 2 ஏக்கர் இருக்கு, இன்னொரு ஊர்ல ஒரு 5 ஏக்கர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு கிரவுண்ட் இருக்கு, இப்படி அந்த இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க அவரை பார்த்து? ஐயா இதெல்லாம் எப்படி ஆச்சார் நீங்க சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இதெல்லாம் நீங்க எப்படி ஆச்சார் மெயின்டெனன்ஸ் பண்றீங்க? அதெல்லாம் நீங்க எப்ப ஆச்சார் புரியுங்க? நீங்க வேற இருக்கிற வேலையோ பாங்க முடியல, வருஷத்துக்கு ஒரு தடவை போறதே பெரிய கஷ்டமா இருக்கு, அதுக்கு ரயில்ல புக் பண்ணணும், பிளைட்ல புக் பண்ணணும், அந்த காசுக்கு பேசிக்கிட்டே போவோம் ரொம்ப இருப்பா இருக்காரு. அங்க ஏதாச்சும் வருவாய் வந்தாதான் வசூல் பண்றதுக்கு அனுப்பும் இருக்கா இல்லையா? இப்ப இவ்வளவு தூர தூரத்துல இருக்கும் பொழுது போயிட்டு வர்றது சிரமமா இருக்கா இல்லையா? இதுதான் பிரச்சனை துன்யால. ஆனா சொர்க்கத்துல பாருங்க, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு கோல்டன் ஹார்ஸ் கொடுத்துருவான். எப்படி என்ன கோல்டன் ஹார்ஸ்? தமிழ்ல என்ன தங்க குதிரை அல்லாஹ் கொடுத்துருவாங்க. அந்த தங்க குதிரைக்கு தங்கத்திலான 2 ரெக்கைகள் இருக்குங்க. ஒன்னும் சொல்ல வேணாங்க, நீங்க ஏறி அந்த குதிரையில உட்கார்ந்துட்டு நீங்க மனசுல நினைச்சா போதும், அந்த அங்க போகணும் அந்த எஸ்டேட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அந்த நினைப்புல அதை அப்படியே கொண்டு போய் அவங்களை அங்க விட்டுரும். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த துன்யாவை விட 10 மடங்கு உள்ள சொர்க்கத்தை அப்ப அந்த கணக்குல பார்க்கும் பொழுது அது சின்னதா இருக்குமா இருக்காதா? இப்ப 100 கணக்கான எஸ்டேட்டை வச்சுக்கிட்டு ஸ்கொயர் ஃபீட் கணக்குல வீட்டை கட்டிக்கிட்டு நம்ம போய் சுத்தி சுத்தி வர முடியுமா? தினைக்கும் காலை வச்சு சுத்தி 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 வந்தாலும் ஓட்டுறதுக்கு நஷ்டம், உட்கார்றதுக்கு சிரமம், பாக்குறதுக்கு சிரமம், கொஞ்ச நாள்ல குறுக்கோழி எல்லாம். ஆனா சொர்க்கத்துல அல்லாஹு தஆலா பாருங்க, உங்களுக்கு இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை கொடுத்து அதை சுத்தி பாக்குறதுக்கு அல்லாஹ் ஒரு ஏற்பாடு எப்படி செஞ்சுட்டான்? ஒரு கோல்டன் ஹார்ஸ் வித்தவுட் பெட்ரோல், வித்தவுட் பொல்யூஷன், எதுவுமே பிரச்சனை கிடையாது, நோ மெக்கானிசம் எதுவுமே அங்க கிடையாது, எந்த விதமான டென்ஷனும் அங்க கிடையாது. அதுக்கு கடிவாளம் போடணும், அதை போடணும், இதை போடணும், திடீர்னு எகிரிக்கிட்டு குதிக்கும் அதெல்லாம் கிடையாது. நீங்க சொன்னா சொன்னபடி, அதுவும் நீங்க வாயால கூட சொல்ல வேணாம், அதுக்கு உங்களுக்கு அதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தலை செட் பண்ணி வச்சிருக்கோம். உங்க மனசுல நினைச்சா போதும் அது நேரம் பறந்து போய்கிட்டே இருக்கும். அப்படியே நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு கன்சுமிட்டர் நேரம் மாதிரி தான் தெரியும். நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க எந்த இடத்த விரும்புனீங்களோ அங்க போய் நீங்க இறங்கிடலாம். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், فَلِمِثْلِ ذَلِكَ فَلْيَعْمَلِ الْعَامِلُونَ. நம்ம இதுக்கு முன்னாடி ஓதிட்டு வந்தோம் சூரா சாஃபாத். அல்லாஹ் சொல்லும் பொழுது சொர்க்கத்தை இப்படி வர்ணிச்சிட்டு, அமல் செய்யும் நாட்டம் உள்ளவர்களே இப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடைய நீங்கள் அமல் செய்யுங்கள் அப்படிங்கிறோம். அமல் செய்யும் நாட்டம் உள்ளவர்களே இப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடைய நீங்கள் அமல் செய்யுங்கள். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? அடுத்து நிற்போமா? சரி, சீக்கிரம் முடிச்சிடும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இது மட்டுமா? இந்த நீராறு, பாலாறு, மதுவாறு, தேனாறு மட்டுமா இருக்கிறது? ஃபீஹா மின் குல்லி ஸமரால், எல்லா வகையான எல்லா காலங்களின் எல்லா ருசியான பழங்களும் அவர்களுக்கு உண்டு. அதோடு சேர்த்து இறைவனின் மன்னிப்பும் அவர்களுக்கு உண்டு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். இப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடைந்தவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக துன்பப்படுபவனுக்கு சமமாவானா? இப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடைய பெற்றவர்கள் நரகத்தில் நிரந்தர துன்பத்திற்கு ஆளானவனுக்கு சமமாவானா? அவனுடைய துன்பத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், அவர்களுக்கு கொதிக்கின்ற கொதிநீர், அவ்வளவுதான், அதுக்கு மேல கொதிக்க வைக்க முடியாது, காய வைக்க முடியாது, அந்த கொதிநீரை கொண்டு வந்து அவர்களது வாயிலே ஊற்றப்படும். அது அவர்களது குடல்களை எல்லாம் வயிற்றில் இருக்கிற அத்தனை சிஸ்டத்தையும் அப்படியே உருக்கி துண்டித்து பின்வழியாக கொண்டு வந்து விட்டு விடுவோம். இந்த வேதனை நிரந்தரமாக கொடுக்கப்பட்டு நரகத்திலே துடி துடித்துக் கொண்டிருப்பவனுக்கு முன்னால் கூறப்பட்ட அந்த இன்பம் நிறைந்த சொர்க்கத்தில் இருப்பவர் சமமாவாரா? ஈமான் கொண்டவர்களுக்கு இது, இறை மறுப்பாளர்களுக்கு அது. அப்ப மூமின்களே, நீங்கள் ஏன் உங்கள் தீனுக்காக அர்ப்பணம் செய்யக்கூடாது? இப்படிப்பட்ட தீனுக்காக நீங்கள் ஏன் அல்லாஹ்விற்கு உதவும் இப்படிப்பட்ட சொர்க்கத்திற்காக நீங்கள் ஏன் அல்லாஹ்விற்கு உதவ முன்வரக்கூடாது? அப்ப அல்லாஹ்வுக்கு உதவ முன்வருவதனால உங்களுக்கு துன்யாவும் கிடைக்குது, உங்களுக்கு ஆகிரத்தும் கிடைக்கிறது. சரி, அப்ப இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொண்டே வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஒட்டுமொத்த தீனுடைய ஒரு அடிப்படையை புரிய வைக்கிறான். முஹம்மது 47வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம், நீங்களும் இதை நல்ல மனப்பாடு செய்ய வேண்டிய, படித்து படித்து கொடுக்க வேண்டிய வசனம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹ்வை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அதுல நீங்க உறுதியா இருங்க. முதல்ல இதுல பலவீனத்தை வச்சுக்கிட்டு நீங்க எதுல பலமானாலும் சரிங்க, குப்பர் எப்படி லா இலாஹா இல்லல்லாஹ்வின் நம்பிக்கையிலே அந்த அறிவிலே பலவீனத்தை வைத்துக் கொண்டு என்னத்தான் நாம் பலமாயிட்டாலும் சரி, அந்த பலம் எல்லாம் எதிரிகளை எதிர்ப்பதற்கு பலமாக இருக்காது. நமக்கு வேணா நம்ம பில்டிங்கு, நம்ம காரு, நம்முடைய சொகுசு வாழ்க்கை கூடி இருக்கலாமே தவிர மாற்றார்களுக்கு அடிமையாகத்தான் இருப்போம். லா இலாஹா இல்லல்லாஹ் உறுதியாகாத வரை நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வீரத்தை ஏற்படுத்த மாட்டான். வஸ்தக்ஃபிர் லிதன்பிக்கவலில் முஃமினீன், நபியே உமது பாவத்திற்காகவும் மூமினான பெண்களுக்காக, மூமினான ஆண்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கோரிக்கொண்டிருங்கள். அப்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொண்டே வரும் பொழுது கொஞ்சம் இடையில காபிர்களை பத்தி, இறை மறுப்பாளர்களாம் பத்தி சொல்லிட்டு, அந்த காலத்தில் வாழ்ந்த இனி மறுமை நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். பாருங்கள், எவ்வளவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த முராது என்ன, என்ன நோக்கம் என்று அல்லாஹ் தான் மிக அறிந்தவர். அப்படிப்பட்ட ஒரு ஆழத்தோடு அல்லாஹ் சொல்கிறான், அஃலா யதத்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. யா அல்லாஹ், எப்படி கேட்கிறான்? இவ்வளவு தெளிவாக வரலாறு சொல்லப்படுகிறது, உதாரணம் சொல்லப்படுகிறது, ஆதாரம் சொல்லப்படுகிறது, மிக தெளிவாக விவரிக்கப்படுகிறது இந்த வேதத்திலே. இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், இந்த குர்ஆனை இவர்கள் ஓத மாட்டார்கள், இந்த குர்ஆனை இவர்கள் புரிய மாட்டார்கள், இதை இவர்கள் ஆராய்ச்சி செய்ய மாட்டார்கள். அம்மாலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களது உள்ளங்களிலே பூட்டுகள் போடப்பட்டு விட்டனவா? யார் பார்த்தல்ல கேட்கிறான், யாரெல்லாம் இந்த வேதத்தை இதுவரை கையில் எடுக்கவில்லையோ, இதன் வசனங்களை தனிமையிலே ஓதி சிந்திக்கவில்லையோ, அல்லாஹ் என்னிடத்திலே பேசுகிறார், இதன் அத்தாட்சிகளை யார் நம்பவில்லையோ, அதை பற்றி சிந்திக்கவில்லையோ, இதன் வசனங்களை யார் புரியவில்லையோ, அவர்கள் எல்லோருக்கும் இந்த வசனம் பொதுவானது. நபியின் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் சரி, நமக்கும் சரி. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர்லயே வகை வகையா படிக்கிறோம், டெய்லி நியூஸ், வீக்லி நியூஸ், அப்புறம் 14th, அப்புறம் மந்த்லி, இதெல்லாம் போக தினக்கும் டிவி, டிவி நியூஸ் எல்லாம் என்னங்கன்னு சொன்னா, அப்பதான் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்க முடியும். தப்புன்னு சொல்லல, தேவையாக இருந்தால் அவசியத்துக்கு தேவையான, இதெல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. அல்லாஹ்வின் வேதத்தை சிந்திக்க நேரம் இல்லை, அதை திறந்து பார்க்க நேரம் இல்லை. இந்த கண் எதற்கு? அல்லாஹ்வின் வேதத்தை பார்க்காத கண் தேவையா? அறிவு, எவ்வளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நமக்கு. கணக்குல சூப்பர் புலிங்கிறாங்க, கம்ப்யூட்டர்ல புலிங்கிறாங்க, அதுல புலி, இதுல புலி, ஆனா குர்ஆன்ல வந்தா எலியா கூட இருக்கிறது. கொஞ்சம் நேரம் இவ்வளவு அறிவு அல்லாஹ் கொடுத்து துன்யாவுக்கு எவ்வளவோ செலவு பண்ணுங்க, இவர் இருக்கிறாருங்க 10 கடை நடத்துறாருங்க, இவர் இருக்கிறாருங்க அப்படி பெரிய அறிவாளிங்க, ஆனா வாழ்க்கையில ஒரு நாள் கூட குர்ஆன் எடுத்து படிச்சிருக்க மாட்டார். கேட்டா பிஸி, ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னு சொல்லி, ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ். சகோதரர்களே, மலக்குள் மோத்து வந்து உயிரை பிடிச்சி இழுக்கும் பொழுது அடுத்து உதவக்கூடிய சூறாக்கள் இருக்குது. இன்னைக்கு ஓதன சூறாலேயே இருக்குது, காஃப்ல 50வது அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா கேக்குற, மலக்குள் மோத்து வந்து உயிரை வாங்கும் பொழுது
وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد.
மரண வேதனை உன்னை நெருங்கப் போகிறது, சத்தியமாக அது உனக்கு வந்தே தீரும், அதிலிருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்க பாக்குறியா நீனு, அப்போ அவளை கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டா, என்ன மருத்துவர்கள் உனக்கு உயிரை கொடுத்துட முடியுமா, உன அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிட்டா, என்ன செய்ய முடியும்? சிகிச்சை தான் செய்ய முடியுமே தவிர உயிரை பாதுகாக்க முடியுமா? அல்லாஹ் நாடாமல் அப்ப எல்லாம் இந்த மலக்குள் மௌத்து வர்ற வரைக்கும் தான் இந்த இன்பம். மனிதன் ஏமாற்றத்தில் இருக்கிறான். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், குர்ஆனை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? இவர்களது உள்ளங்களிலே பூட்டா போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டில் எல்லாருக்கும் ஆளுக்கும் ஒன்று ஒன்று இருக்குங்க, ஆனால் குரான் மட்டும் ஒன்று தான் வச்சிருப்பாங்க வீட்டில். எப்படி எல்லாம் எதை எடுத்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று வச்சிருப்பாங்க, குரான் எத்தனை இருக்கும்? எதுக்கு தேவையில்லாம வாங்கி வச்சுக்கோங்க, என்ன எதுக்கு தேவையில்லாம வாங்கி ஒன்று போதுங்க. இந்த சமுதாயம் குரானை கண்ணியப்படுத்திய சமுதாயமா? எல்லா எல்லாத்துக்கும் ஒண்ணு ஒண்ணு இருக்குது, ஆனா குரான மட்டும் ஒண்ணே ஒண்ணுங்க. அதை வச்சு எல்லாரும் மெயின்டெய்ன் பண்ணிக்க வேண்டியது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். இதுதான் குரானோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை பாருங்கள். அல்லாஹ் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு குரான், ஒரு தர்ஜுமா. அதை படிக்கும் போது அதுல வரக்கூடிய விளக்கங்களை சந்தேகங்களை குறிச்சு வச்சுக்கிட்டு ஒரு ஆலிமடத்துல கேட்கிறோமா? அதை பத்தி தேடுகிறோமா? பயணத்துக்கு போறீங்க, போகும்போது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. டூத் பேஸ்ட்ல இருந்து பிரஷ்ல இருந்து பவுடர்ல இருந்து முட்டா மாவுல இருந்து எல்லாத்தையும் தூக்கி வைக்கிறாங்களா இல்லையா? முதல்ல குரான் தூக்கி வைக்கிறாங்களா? இதை நான் ஓத வேண்டுமே, இதை நான் படிக்க வேண்டுமே. யோசித்து பாருங்கள், எவ்வளவு தொடர்பு அறிந்தவர்களாக இந்த குரானோடு நாம் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி குர்ஆனை பற்றி சிந்திக்க நமக்கு தூண்டிவிட்டு அடுத்து மேலும் அல்லாஹு தஆலா மிக முக்கியமான ஒரு அறிவுரையை நமக்கு சொல்கிறான். அந்த அறிவுரை என்ன? மூமின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, 33வது வசனம், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும், வஅத்தீஉர் ரசூல், ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும். இப்படிங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அப்புறம் தனியா வஅத்தீஉர் ரசூல், தூதருக்கு கட்டுப்படும். சில இடங்கள்ல ரெண்டுத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள்னு சொல்லி கட்டுப்படுங்கள்ங்கிற வார்த்தை ஒன்றை வைத்து அல்லாஹ்வையும் ரசூலையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான். சில இடங்கள்ல எப்படி சொல்றான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க ரசூலுக்கு கட்டுப்படுங்க அல்லாஹ் சொல்றான். இது எதற்காக? மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், சில பேரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, அப்பயே சொன்னாங்க, ஒரு கூட்டம் வருவார்கள், நல்ல வயிறு புடைக்க தின்றுவிட்டு கட்டில்களிலே சாய்ந்து கொண்டு அவர்கள் சொல்வார்கள், எனது மொழியை, எனது ஹதீஸை பற்றி அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் தூக்கி வைங்கப்பா, ஹஸ்புனல் குர்ஆன், நம்மள்ட குர்ஆன் இருக்கு, அது போதும்னு சொல்லு. என்னமோ குர்ஆன் மேல ரொம்ப நம்பிக்கை மாதிரி, குர்ஆன் மேல ரொம்ப தக்குவா இவருக்கு இருக்கிற மாதிரி, எங்களுக்கு குர்ஆன் இருக்கிறது போதும் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், நபிக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லிட்டு, வலா துபுத்திலு அமாலக்கும், உங்களது அமல்களை நீங்கள் வீணாக்கிக் கொள்ளாதீர்கள், உங்கள் செயல்களை வீணாக்கிக் கொள்ளாதீர்கள். அப்ப இந்த வசனத்துக்கு மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, நபியினுடைய சுன்னாவிற்கு மாற்றமாக செய்வது அமல்களை வீணாக்குவது, செயல்களை வீணாக்குவது. அப்ப சுன்னத்துக்கு மாற்றமா நீங்க எதை செஞ்சாலும் சரி, உங்களுக்கோ உங்களது சமுதாயத்துக்கோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய நன்மையாக தெரிந்தாலும் சரி, அதனால் ஒரு புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்காதது மட்டுமல்ல, நீங்கள் இதற்கு முன்னால் செய்த அமல்களும் சேர்ந்து நாசமாகிவிடும். ரொம்ப முக்கியமான வசனம் குறித்து வச்சுங்க, 33வது வசனம், மூமின்களே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், அமல்களை நீங்கள் பாத்திலாக்கி விடாதீர்கள் என்று கூறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே மறுமையை குறித்து, அது போன்று காஃபிர்களுடைய அந்த வீணான செயல்களை குறித்து எச்சரிக்கை செய்துவிட்டு இந்த சூராவை முடிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை நமக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றார். இந்த அத்தியாயம் முழுக்க எதை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறான், அல்லாஹுவிற்காக வாழ், அல்லாஹ்வுக்கு உதவி செய், உனக்கு அல்லாஹ் வீரத்தை கொடுப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான், ஈமானுக்காக வாழு, உனக்கு உலகத்தின் கண்ணியமும் கிடைக்கும், மறுமையின் வெற்றியும் கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது, தீன் செழிக்க வேண்டும் என்றால், தீன் உயர வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு கண்டிப்பாக தேவை. ஒன்று, மூமின்கள் உயிரை செலவு செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும், பொருளை செலவு செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அப்ப இந்த பொருள்னு வரும் பொழுதுதான் இந்த உள்ளத்தில் நம்ம பிறக்கும் போதே சேர்ந்து பிறந்திருக்கு பாருங்க, அந்த கஞ்சத்தனம் கருணித்தனம். அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து எச்சரிக்கை செய்து சொல்கிறான் பாருங்கள், 38வது வசனத்திலே, ஹா அன்ட் அந்தும் நீங்கள் தானா அவர்கள் அல்லாவின் பாதையிலே நீங்கள் தர்மம் செய்வதற்கு உங்களை அழைக்கப்பட்டால் கருமித்தனம் காட்டுகிறீர்களா? உங்களிலே சிலர் கஞ்சத்தனம் காட்டுகிறீர்களா? அறிந்து கொள்ளுங்கள், எவன் கருமித்தனம் கஞ்சத்தனம் காட்டுகிறானோ அதன் கேடு அவனுக்குத்தான். அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் கிடையாது. நீங்க யார் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. உங்களது செல்வம் அல்லாஹ்விற்கு தேவையில்லை, உங்களது உதவி அல்லாஹ்விற்கு தேவையில்லை. அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் தான் ஏழைகள், தேவை உள்ளவர்கள். தெளிவா சொல்றதா இருந்தா நீங்க தான் பிச்சைக்காரங்க, நீங்க தான் பிச்சை எடுப்பவர்கள், யாசிப்பவர்கள். அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுக்கு உங்களிடத்திலே கேட்க வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது. அன்துமுல் ஃபுகரா. சரி, நீங்க செய்யலைனா உங்களை நான் அழைக்கிறேன், என்னுடைய தீனுக்கு அர்ப்பணிப்பு செய்யுங்கள், உங்களது உடல் பொருள் உயிரை கொடுங்கள் என்று நான் அழைக்கிறேன். நீங்க வரலனா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? உங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லையா? எதுவும் செய்ய முடியாது எண்ணிக்கொண்டீர்களா? நீங்கள் புறக்கணித்தால், நீங்கள் விலகினால் வேறொரு கூட்டத்தை நாம் கொண்டு வருவோம், சும்மலாய கூடுவோம், அவர்கள் உங்களை கொண்டு இருக்க மாட்டார்கள். சகோதரர்களே, மிகப்பெரிய எச்சரிக்கை நிறைந்த வசனம் இது. அல்லாஹ்வுடைய பயத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய வசனம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு அர்ப்பணம் செய்ய தன்னுடைய செல்வத்தை, பொருளை, வாழ்க்கையை, நேரத்தை கொடுக்க நாம் முன்வரவில்லை என்றால் அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அல்லாஹ் நம்மளை போக்கிட்டு இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். அப்ப தேவை உள்ளவர்கள் தான் அல்லாஹுவின் பக்கம் முந்தி வர வேண்டும். யார் தேவை உள்ளவர்கள்? நாம் தேவை உள்ளவர்கள். நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் தேவை, நமக்கு சொர்க்கம் தேவை, நமக்கு அல்லாஹ்வுடைய தீன் தேவை. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா முஹம்மதிலே இவ்வளவு பெரிய விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அல்லாஹு தஆலா நமக்கு இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களையும், மேலும் குர்ஆனுடைய மற்ற அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட நல்ல ஈமானிய விஷயங்களையும் நமது வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு உதவி செய்வானாக. அல்லாஹ் நமது பாவங்களை மன்னித்து தருவானாக.